நல்லார் துணும் வெண்ணை நல்லார் துணும் வெண்ணை நல்லூர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யாம் சூடும் போது நல்லார் தொழும் வெண்ணையே நல்லூர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யாம் சூடும் போது திருச்சிற்றம்பலம் பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பேய்த்தேர் முக கூறும் பேதை குணம் ஆகாமே பேய்த்தேர் முக கூறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ்தில்லை தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய்ய தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தாவும் சேவடி கூடுவண்ணம் தோணோக்கம் கூத்தாவும் சேவடி கூடுவண்ணம் தோணோகம் என்றும் பிறந்திறந்து ஆளாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விழவெறிந்தான் பிரமன் காண்பறிய கன்றால் விழவெறிந்தான் பிரமன் காண்பறிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலினீர் துன்றார் குழலினீர் தோணோக்கம் ஆடாமோ துன்றார் குழலினீர் தோணோக்கம் ஆடாமோ சிற்றம்பலம் நம பார்வதீபதே அருளுடிவாயிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறி என்கின்ற ஞான நூலிலே ஆச்சாரியர் இலக்கணம் பற்றிய தொடர் விரிவுரை இப்பொழுது நிகழ உள்ளது. ஆச்சாரியரை பற்றி ஆச்சாரியருடைய அங்கலட்சணங்களை சொல்லி அப்புறம் அதற்கு மேலே ஆச்சாரியர் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நூலை பற்றி சொல்லுகிறார். ஆச்சாரியருடைய அங்கலட்சணங்கள் சொல்லி அதற்கு மேலே வருணத்தை சொல்லி இன்னார்தான் தேசிகராகலாம் என்றும் சொல்லி அதற்கு மேலே வந்து அந்த தேசிகர் எந்த பொருளை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பொருளை எந்த நூலிலே சொல்லப்படுகிறது என்று சொல்லி அப்படி பட்ட பொருள்களை நன்றாக தெரிந்தவன் தான் ஆச்சாரியன் என்று இதிலே சொல்லுகிறார். அந்த பொருள் எது என்று கேட்டால் மூன்றே பொருள்கள் தான். பொருள் எத்தனை என்று கேட்டால் மூன்றே பொருள்கள் தான்.
எல்லா இத்தனை உலகம் இத்தனை ஆன்மாக்கள் இத்தனை பொருள் எல்லாம் இருக்கலாம்
அது எல்லாம் அடக்கி மூன்றே பொருளாக சொன்னது நம்முடைய செய்வோம். கடவுள் உயிர் உலகம் இவ்வளவுதானே. கடவுள் உயிர்கள் உலகம் பதி பசு பாசம் உலகம் என்றாலும் பாசம் என்றாலும் ஒன்று உலகம் என்றாலும் பாசம் என்றாலும் ஒன்று பாசம்தான் உலகமாக இருக்குது உலகத்துலதான் பாசம் இருக்குது. அதனாலே பதி பசு பாசாகி முப்பொருளை தெரிந்து கொண்டானால் அவன் எல்லாவற்றையும் தெரிந்தவனாகி விடுவான். அதை பற்றி எந்த நூலிலே சொல்லப்படுகிறது என்றால் வேதாகமங்களிலே சொல்லப்படுகிறது. வேதாகமங்களிலே சொல்லப்படுகிறது வேதாகமங்கள் எதை எதை சொல்லுகிறது என்றால் இந்த மூன்று குரலைத்தான் விதந்து சொல்லுகிறது. அது சிவப்பிரகாசத்தில் பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து எல்லா நூல்களும் எதை சொல்லுவதென்றால் பதி பசு வாசம் தெளித்தான். இந்த மூன்றைத்தான் சொல்லு. இந்த மூன்றையும் நன்றாக ஒருவன் தெளிந்து விட்டானால் அவன் நல்ல சித்தாந்தி. நல்ல சித்தாந்தி என்றால் அவன் வந்து திருவருளை அடைவதற்கு யோகியனாக ஸ்தானத்துக்கு வந்து விட்டான். அதனாலே அந்த மூன்றுவருடைய எது சொல்கிறது என்றால் வேத முதநூல்கள் பதிபசுவாசம் விளங்க, பதிபசுவாசம் விளங்க ஓதி உணர்த்தும் சிற்றுயிருக்கு. அந்த வேத முதநூல்கள் எது சொல்லும் என்று கேட்டால் சித்தரியுடைய உயிர்களுக்கு பதிபசுவாசங்களை விளங்க சொல்லுகிறது. பதிபசுவாசங்களை விளங்க சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வேதம ஆகமும் எதில இருக்கிறது என்று கேட்டால் ஆகமும் வேதமாகமும் வடமொழி என்கின்ற சமஸ்கிருதத்தில் இருப்பது. அந்த வடமொழியை சமஸ்கிருதத்தை எல்லாரும் படித்து தெரிந்து கொள்ள முடியாது. யாரும் அந்த மொழியை கற்று அந்த மொழிக்கு சொல்லுக்கு அர்த்தங்களை தெரிந்த வித்வான்கள் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். மற்ற எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த வேத ஆகமங்களில் சொல்லப்பட்ட பதிபசுவாச லட்சணங்களை தமிழ் நூலிலே தமிழிலே புராணங்களிலும் சரி அதுமாதிரி சித்தாந்த சாஸ்திரங்களிலும் தேவாராதி திருமுறையில் இலைமறை காய் போல இருக்கும். பதிபசுவாசங்கள் தேவாராதி திருமுறைகளிலே எப்படி இருக்கும்னா இலைமறை காய் போல இருக்கும். பதிபசுவாசங்களை சொல்லுகிறது, பதிபசுவாசங்களை சொல்லுகிறது, அது இலைமறை காய் போல இருக்கும். இலைமறை காய் என்ன விளங்குதா? இலை மறைந்து மறைத்து கொண்டிருக்கு, காய் இருக்கும் உள்ளுக இலை மறைத்து கொண்டிருக்கும், அது இலைமறை காயின்னு சொல்றோம். அதனால கொஞ்சம் அந்த இலையை ஒதுக்கி பார்க்க வேணும், பார்த்தா காய்கறி. இப்ப அண்ணாமலையான் அடிக்கமலன் சென்றதஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர் அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமலிங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாயி ஆனாய் அலியாய் பரங்குடிஜர் விண்ணாயி மண்ணாயி இத்தனை வேறாயி கண்ணார் அமுதமாய் நின்றான்களல் வாடி பெண்ணேயி பூம்புடல் வாய்ந்து ஆடையலூர் எம்பாவாய் என்று சொல்வதிலே சைவ சித்தாந்தத்தை ஆறுமையா சொல்றாரு. யாரு? மாணிக்க வாசகர். அது சைவ சித்தாந்தம் தான் சொல்றாரு. இதுல சொல்லப்படுகிற சித்தாந்தம் யாருக்கு தெரியும்? பாட்டை படிச்சா தெரிஞ்சுக்குமா? அது நல்ல ஆசிரியன் மூலமாக கேட்கணும். ஒரு தடவை காரைக்குடியில சோகம் செய்யும் போது பூசை முடிவில் இந்த பஞ்சவரணம் சொல்லுவோம், இந்த அண்ணாமலையான்னு சொல்லுங்கண்ணார் குருனார். அது என்னத்துக்கு சொல்ல சொன்னாங்கன்னு தெரியல, அண்ணாமலையான்னு சொல்லுங்கண்ணார். அதுல என்ன சொல்றாருன்னா ஒன்றாய் இருக்கிறதையும் வேறாக இருக்கிறதையும் உடனாக இருக்கிறதையும் சொல்றாரு. ஒன்றாய் வேறாய் உடனாய், கடவுள் ஒன்றாக இருக்கிறான் கலப்பின் தன்மையாலே, பொருள் தன்மையினாலே வேறாக இருக்கிறார். இவன் கலந்து இருந்தாலும் கூட இந்த உலகத்து பொருள் இல்ல ஒன்று கூட ஆக மாட்டார். அதனாலே பொருள் தன்மையினாலே வேறாக இருக்கிறார். அப்புறம் இந்த உயிர்களுக்கு அறிவை கொடுத்து செலுத்துகிறபடியினாலே உடனாக இருக்கிறார். ஒன்றாயிருக்கிறான் வேறாயிருக்கிறான் உடனாயிருக்கிறான் என்பதே அந்த ஒன்றாயிருக்கிறது எப்படி சொல்றாருன்னா பெண்ணாயி ஆணாய் அலியாய் பரங்குளிசேர் விண்ணாயி மண்ணாயி இதுவரையில் ஒன்றாயிருக்கிறது. ஆயி ஆகி ஆகின்னு சொல்ற வரையிலும் ஒன்றாயிருக்கிறது. அதற்கு மேல இத்தனையும் வேறாகி வேறாக இருப்பது. அப்புறம் கண்ணார் அமுதமாய் நின்றார் என்றால் கண்ணார் அமுதமாய் என்றால் தான் உடனாக இருக்கிறது. கண்ணில எப்படி ஒளி கலந்திருந்து ஏழை பொருள்களை காண்பிக்கிறதோ அது போல உடனாக இருக்கிறான். ஒன்றாக இருக்கிறான் வேறாக இருக்கிறான் உடனாக இருக்கிறான். அதை பெண்ணாயி ஆனாய் அலியாய் பிறங்குளிஜர் உண்ணாயி மண்ணாயி இத்தனையும் அதுவரையிலும் ஒன்றாயிருக்கிறார். இத்தனையும் வேறாயி வேறாக இருக்கிறார். கண்ணார் அமுதமுமாய் நின்றார் மறுபடியும் உடனாக இருக்கிறார். இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதே மாணிக்க வாசகர் திருவம்பாவில் இப்படி சொல்றாரு, ஞானசம்பந்த தேவாரத்துல சொல்றாரு. ஆகையினாலே இது இந்த திருமுறைகளிலே இலைமறை காய் போல இருக்கும். சித்தாந்த சாஸ்திரங்கள்ல மெய்கண்டன் உள்ள தெளிவாக அதைத்தான் தெளிவாக சொல்லுவாங்க. அவங்க அந்த முப்பொருளை தான் எடுத்துக்கிட்டாங்க. சிவஞான போத முதலான மெய்கண்ட நூலிலே இந்த மூன்று உருளைத்தான் எடுத்து பல வகையான உதாரணங்களோடு தெளிவாக அந்த முப்பொருளையும் சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இப்படி வேத முதநூல்கள் பதிபசுவாசம் விளங்க ஓதி உணர்த்தும் சிற்றுயிருக்கு. வேத முதலாகிய நூல்கள் வேத சாரமாக இருக்கிற தேவாராய் திருமுறைகள் இந்த பதிபசுவாசங்களை சிற்றுயிர்களுக்கு விளங்க எடுத்து சொல்கிறது. அதற்கு மேலே ஐயன் திரிவு மர ஆய்ந்தார் பொருண் மூன்றும் ஐயன் திரிவு மர ஆய்ந்தார் பொருண் மூன்றும் சைவர் அமலன் சொற்றறித்து. இதுல என்ன சொல்றாருன்னா அநாதிமலமுத்தராகிய சதாசிவமூர்த்தியுடைய வாக்காகிய வேதாகமங்களை, வேதாகமங்கள் யார் அருளி செய்தா? அநாதிமலமுத்தராகிய பரமேஸ்வரன் அருளி செய்தது. வேதாகமங்கள் பரமேஸ்வரன் அருளி செய்தது. நல்லா விளங்குதா? வேத பள்ளிக்கூடத்து புஸ்தத்தில் என்ன போடுறது? ஆரியர்கள் வேதத்தை பாடினார்கள் என்று. அதுக்கு மேல இப்ப வந்து செய்வர்கள் வேதமே வேண்டான்ட்டாங்க. இந்த அளவுக்கு போயிடுச்சு சிவன் வாக்குக்கு, இந்த அளவுக்கு சதாசிவமூர்த்தியுடைய வாக்காகிய வேதாகமங்களை குறுமுகமாக கேட்டு மனசிலே தெரித்து வேதாகமங்களே நேராக ஒருவன் படித்தானால் மனசுல தங்குவது அரிசு. அதனாலே கேட்பது அவசியம். கேட்கறதுங்கிறது இருக்குதே, அது கேள்வி ஞானம்னு சொல்றது, கல்வி ஞானம் கேள்வி ஞானம்னு சொல்றது. அதில் கேள்வி ஞானம் நல்ல ஆசிரியத்தில் ஒருவன் பாடம் கேட்டான்னா அவன் கொடுத்து வச்சவன், நல்ல ஆசிரியத்தில் பாடம் கேட்க கொடுத்து வச்சதுன்னா உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் தான், அது சந்தேகம். அதனால அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் முன்னே நிறைய இருந்தார்கள், முன்னே ஓரளவு இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி பாடம் சொல்கிற ஆசிரியர்கள் இல்லை. ஏதாவது ஒரு கதை அந்த கதை இந்த கதையை சொல்லி தேவாரதில் வாதர் இந்த பாட்டு போட்டு போவாத விட இந்த ஆழமான நுட்பமான கருத்துக்களை எல்லாம் சொல்ல ஆசிரியர்கள் கிடையாது, ஆசிரியர்கள் ஞான ஆசிரியர்கள் கிடையாது. ஆகவே இந்த நூல்களை தானே படிக்கிறது ஒரு வகை, குறுமுகமாக கேட்டு தெரிந்து கொள்வது வேறு. ஏன்னா நூலில் சொல்லியிருக்கிறது இல்லை, சில சில பொருள்கள் விளங்காது, சில பொருள்கள் விளங்காது, சில ரகசியமாக இருக்கும், சில மறைமுகமாக இருக்கும், அது அப்படியே எடுத்துக்கொள்ளவும் கூடாது, விட்டுவிடவும் கூடாது. அதனாலதான் ஆசிரியன் மூலமாக கேட்கணும்னார். அதைத்தான் அனாதிமல முத்தராகிய சதாசிவமூர்த்தியுடைய வாக்காகிய வேதாகமங்களை குறுமுகமாக கேட்டு, அதனால குருவின் மூலமாக கேட்டு மனசிலே பொருள் மூன்றும் ஐயம் திரிபுவார ஆய்ந்தார், அவைகளிலே சொல்லப்பட்ட திரிபதார்த்தங்களையும் சந்தேக விபரீத அரும்படி ஆராய்ந்து அறிந்தவர்களே சைவாச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள். அவங்க தான் ஆச்சாரியர் ஆக முடியும். ஆச்சாரியராக இருக்கிறவன் இந்த பதிவசுபாதங்களை நல்ல குருவினிடத்திலே கேட்டு மனதிலே தரித்து, மனதிலே தரித்து, மனதிலே நிறுத்தி, அதிலே சந்தேக விபரீதம் வர தெரிந்தவர், சந்தேக விபரீதம் வர தெரிந்தவர். அதில் சந்தேகமும் விபரீதமும் இருந்தால் பொருள் வீணா போயிடும், சந்தேகமும் விபரீதம் இருந்தால் பொருள் வீணா போகும். சந்தேகமாவது ஒரு பொருளை இதுவோ அதுவோ என்று இரட்டுறக்குறுதல், ஒரு பொருளை இதுவா அதுவா என்று இரண்டு வகையாக இருக்கிறது சந்தேகம். இப்போ இருளில் போறவன் ஒரு பழுதை கிடக்குதுன்னு வச்சுக்க, அந்த பழுதை என்ன நினைப்பான், பாம்பா பழுதையா என்று சந்தேகம், சந்தேகம் வரும். அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா நன்றாக பார்த்தானால் அது இது என்று விளங்கிவிடும், இதுவா அதுவா என்று விளங்கிவிடும். தூரத்தில் போகும்போது இது அதுவாக இதுவாக இருக்கு, அது சந்தேகம். பக்கத்தில் போய் பார்த்தான்னு வச்சுக்க, நன்றாக விளங்கிவிடும். அதுபோல ஆசிரியத்தில் நன்றாக சந்தேகம் வர தெரிந்து கொள்ளுதல், சந்தேகம் வர பதிவு சுபாசங்களை நன்றாக தெரிந்து கொள்ளுதல். பசுவினுடைய தன்மை என்ன, பாசத்தினுடைய தன்மை என்ன, பதியினுடைய தன்மை என்ன, பசுவினுடைய தன்மை என்ன, பசுன்னா எப்படி இருக்கும், பதி எப்படிப்பட்டதாக இருக்கும், பாசம்னா எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நன்றாக ஆசிரியன் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளுதல். அப்படி தெரிந்து கொண்டு அதில் சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொண்டு அதனால் விபரீதம், ஒன்றை மற்றொன்றாக தெரிதல் தெரித்துணுதல் விபரீதம். அப்பா அந்த பழுதைய இது பாம்புங்க அப்படின்னு தீர்மானம் பண்ணா வச்சுக்கோ, அது விபரீதம். அதனால் இந்த விபரீதம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், விபரீதம் இல்லாமல் பதினா இதுதான் பதி, இதுதான் பதி, அதில் சந்தேகம் வரப்படாது. பதி அல்லாததை பதியாக உணர்வது விபரீதம். பழுதைய பாம்பு என்று போல அதனாலே பதினா இதுதான் பதி, பசுன்னா இதுதான் பசு என்று தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. அந்த மாதிரி தெளிவாக தெரிஞ்சு உலகத்தில் கோடியில் ஒருத்தர் இருக்கிறானோ இல்லையோ அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். கோடியில் ஒருத்தர் இருக்கிறானோ இல்லையோ அப்படி இருக்கும். பதி பசுவாத லட்சணம்னா தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் அதனால பசுவை பதியும்பான், பசு பதிய பசுவும்பான், பதியை பசுவும்பான், பசுவப்பதின்னு சொல்லுவா. பசுவப்பதினா புரியுதா, பசு உயிர் வர்க்கங்களை தெய்வம் என்று சொல்லுவான், கடவுள் என்று சொல்லுவான். பசுவை பதி என்று கருதுதல், அதான் விபரீதமாக கருதல். அதனால பதி பதியை பசுவாகவோ பதி பசுவை பசு பதியாகவோ கருதக்கூடாது. அப்ப பசுவை பதியாக கருதுறவன் தான் பல சமயவாதிகள், பசுவை பதியாக கருதுறதவன் தான் சமயவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. கடவுள் அல்லாததை கடவுளா, அது விபரீதம். அப்படி விபரீதம் இல்லாமல் இதுதான் பதி, இதுதான் பசு, இதுதான் பாசம் என்று தெளிவாக தெரிந்து கொண்டவன் ஆச்சாரியன், சைவாச்சாரியன். அதற்கு மேல அட்டிடின ஆக்கை குறிகள் பொருள் மூன்றும் கற்றுணந்தான் தேசிகனே கான். இதுல என்ன சொல்றாருன்னா, முன்ன அங்கலட்சணங்கள் சொன்னார் அல்லவா, தேகம் இப்படி எல்லாம் இருக்க வேணும்னு சொன்னார் அல்லவா, நிறத்திலிருந்து அவருடைய லட்சணங்கள்ல இருந்து எல்லாம் சொன்னார் அல்லவா, இப்படி லட்சணங்களை எல்லாம் சொல்லி அதாலே அந்த லட்சணங்கள் ஓரளவு இல்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் சங்கதி இருந்தா போதும்னாரு. இப்ப ஒருத்திக்கு வந்து லட்சணம் இல்லாம இருக்கலாம், சமையல் நல்லா பண்ணான்னா பரவாயில்ல, குணம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நிறம் குணம் சொல்லுவாங்கல்ல, நிறம் இல்லாம இருக்கலாம், குணமா இருந்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியா இருக்கும் அல்லவா? நிறம் இருந்து குணம் இல்லைன்னா பிரயோசனம் இல்லையில, ஆள் நல்லா இருக்கும், அழகா இருக்கும், பிரமாதமா இருக்கும், மன்மதமா இருக்கிறான், ஆச்சாரியன்னா அவனைத்தான் சொல்லணும், அப்பேற்பட்ட ஆச்சாரியன் சொல்லி அவன்கிட்ட சங்கதி விஷயம் இல்லைன்னா ஒரு பிரச்சனை. அதனாலதான் இது சொல்றாரு, அவன் லட்சணம் குறைவா இருந்துட்டாலும் பரவாயில்லப்பா, இந்த மூன்று பொருளையும் நல்லா தெரிஞ்சிருந்தான்னா பரவாயில்லன்னு, துப்பொருளை பற்றி நன்றாக தெரிஞ்சிருந்தான்னா தேவலா, ஆள் நல்லா இருந்து ஆள் அழகு வேலையில இழவுன்னு ஒரு படம் மொழி, ஆள் அழகா இருந்து இந்த முறை எதிரும். அதத்தான் அத்தீன ஆக்கை கூறிகள் பொருள் மூன்றும் கற்று உணர்ந்தான் தேசியனே கால், பொருள் மூன்றையும் நன்றாக கற்று உணர்ந்தவன் தான் தேசிகனாக தகுதியுடையவன். அதனால பொருளை பற்றி தான் எல்லா நூலும் சொல்லுது போங்க. அதைத்தான் வந்து காசிபுர உபதேசம் பண்ணார், யாருக்கு? சூரபன்மன் சிங்கமன் தாரகனுக்கு காசிபுர உபதேசம். அந்த கந்தபுராணத்துல காசிபுர உபதேசம் பண்ணல, அருமையா இருக்கு. அந்த பதிமசுவாசர் தான் சொல்றேன், அழகா சொல், சான்றவராய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் மொழியனுன்ற ஆன்ற தொல்வதி ஆறு உயிர் தொகை வாண்டுகள் தலையன வகுப்பர் என்ன ஆரம்பிச்சு, பசுகள் இப்படிப்பா, பசுக்கள்னா இப்படி இருக்கும், பதினா இப்படித்தான் என்று அழகா சொல்லுவார். ஆகையினாலே அப்படி அந்த மூன்று பொருளையும் கற்று உணர்ந்தவன், கற்றவன் உணர்ந்தவன், கற்று உணர்ந்தவன், கற்று என்று மெய்ப்பொருள் கண்டார் என்றார் போல கற்று உணர்தல், கற்பது வேறு உணர்வது வேறு, அப்படி கற்று உணர்ந்தவன் தேசிகனே கான். குறியும் குணமும் முறினும் அமலன் அறிவிலன், அறிவிலன் நான் அறிவிலன்றான் தேசியரோ அன்று. குறியும் குணமும் முறினும் அமலன் அறிவிலன்றான் தேசிகனோ அன்று. இதுல என்ன சொல்றாருன்னா, நற்குறிகளும் நற்குணங்களும் அமைந்திருப்பினும், நற்குணங்களும் நற்குறிகளும் லட்சணம் தேக லட்சணமும் நல்ல குணங்கள் அமைந்திருந்தாலும் அமலன் அறிவிலன், அமலன் அறிவிலன் சிவஞானம் இல்லாதவன் ஆச்சாரியன் ஆக மாட்டான். சிவஞானம் இல்லாதவன் குலம் இருக்கலாம், குணம் இருக்கலாம், குறி இருக்கலாம், அவனிடத்துல சிவஞானம் இல்லையானால், சிவஞானம் இல்லையானால் அவன் தேசிகனாகதற்கு தகுதி இல்லை. சிவஞானம் என்றால் என்ன? சிவனடியே சிந்திக்கும் திருப்பு இருக்கு சிவஞானம். சிவஞானம் அது என்ன விரிவடையும், சிவஞானம் என்பது என்ன விரிவாகும், அது எப்படி என்று கேட்டால், அதனால தான் சிவஞானத்தை பெறுதல், சிவஞானத்தை பெறுதல், பெறுகின்ற நெறியிலே நிற்றல், எல்லாரும் சிவஞானத்தை பெற வேண்டு என்று எண்ணுதல், சிவஞானத்தை பெற வேண்டு என்று எண்ணுதல், சிவஞானம் ஒன்றே உயர்ந்தது என்று கருதுதல், சிவஞானம் ஒன்றே உயர்ந்தது என்று கருதுதல், சிவஞானத்துக்காகவே அவன் காலம் முழுவதும் பாடுபடுதல், சிவஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் தன்னை அடைந்தவர்கள் எல்லாரும் சிவஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காகவுமே பாடுபடுதல், அதான் சிவஞானத்தினுடைய குறி. அப்படி ஆசரியனும் ஆகமத்து ஆகமத்து அந்நால்வரை எல்லார் தேசிகரோ அல்லற தேரு. அதற்கு மேல என்ன சொல்றாருன்னா, அந்நான்கு வருணத்தார் அல்லாதார் ஆகத்து ஆசரினும் சரீரத்தினும் மனத்தினும் குற்றமற்றிருப்பினும் தேசிகரோ அல்லர் என தேரு, ஆசாரியர் ஆவாரோ ஆகார் என்று. அதனால நான்கு வருணம் சொன்னார் அல்லவா, பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரர்னு, அந்த நான்கு வருணத்துல ஆகத்துல குற்றம் இல்லையானாலும் சரீரத்துல குற்றம் இல்லையானாலும் மனசுல குற்றம் இல்லையானாலும் மற்ற வகை இதுல அவன் உயர்ந்திருந்தாலும் அவர்கள் தேசிகர் குருவாவதற்கு தகுதி இல்லை, ஆசிரியராக தகுதி கிடையாது மற்ற குலங்களுக்கு. அதுக்கு மேல எழுதுறாரு, ஆகத்து என்ற உண்மையால் மனத்தும் என்பது கொள்ளப்பட்டது, மோகத்தால், நல்லா கவனமா கேளுங்க, மோகத்தால் இழிந்த சாதியாருக்கு தீட்சை சாதக அபிஷேகம் ஆச்சாரிய அபிஷேகம் என்ன இவைகள் செய்தானும், இழிந்த சாதியாருக்கு தீட்சை சாதக அபிஷேகம் ஆச்சாரிய அபிஷேகம் என்ன இவைகள் செய்தானும் செய்ய பெற்றானும் அவரிடத்தே தீட்சை பெற்றானும் அரசனுக்கும் உலகுக்கும் தீங்கு விளைத்து நரகத்தில் ஆழ்வார் என்று சிவாகமன் செப்பும் தெரியும். செஞ்சா போதும், அப்ப செஞ்சா அங்க போறதுக்கு போதும், இங்க செஞ்சோம்னா அங்க போறதுக்கு இது போதும், ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாகணும். தீட்சைங்கிறது என்ன சொன்னே, அதுக்கு சமானமான பொருளே இல்லை, தீட்சைக்கு சமானமான பொருளே கிடையாது, அதனுடைய அருமையும் அதனுடைய பெருமையும் அறிந்து அதை தக்கவாறு அதை வந்து பிரயோகம் பண்ணணும், உபயோகப்படுத்தணும், சாதாரணம் இல்லை, சாதாரணம். மோகத்தால் இந்த சாதியாருக்கு நிர்வாண தீட்சை சாதகாபிஷேகம் ஆச்சாரிய அபிஷேகம் செய்தாலும் செய்ய பெற்றாலும் அவனிடத்தை தீச்சு பெற்றாலும் அரசனுக்கும் உலகுக்கும் தீங்கு உழைத்து நரகத்தில் ஆளுவர் என்று சிவாகமன் ஜெப்பும் என்று தேசிகருக்கு அதற்கு மேலே சொல்றாரு. அதனால ஏன் இந்த வர்ணத்தை பத்தி எப்படி சொல்றாரு என்று கேட்டால், பிரமதேவனுடைய முகத்திலிருந்து தோன்றினவர்கள் பிரமர்கள் பிராமணர்கள், அப்புறம் சத்திரியர் வைசியர் யூதர்தான் தெரியும். இப்படி தோன்றினால் அந்தந்த குலத்துக்கு உண்டான அறிவு குணங்கள் இருக்கும். இந்த குலத்தலைவர் யாகமாக குணம் என்றார் போல அந்தந்த குலத்துக்கு உண்டான அறிவு இதெல்லாம் இருக்கும். அதிலே வந்து சிறந்தவனாக இருந்து கல்வி கற்றவனாக இருந்து அந்த குலத்துல கல்வி கற்றவனாக இருந்து அறிவுடையவனாக இருந்து ஒழுக்கமுடையவனாக இருந்து அதற்கு மேல நல்ல நூல்களை கற்று ஞானாசிரியடைந்து தீச்சையும் பெற்றான்னா திருப்தியா இருக்கும், சிறப்பாக இருக்குது. அதை எப்படின்னு கேட்டா, நல்ல நிலத்தை வாங்கி கரடு முருடு மேடு பள்ளம் முள்ளு பூச்சி எல்லாம் இல்லாம நல்ல நிலத்தை வாங்கி நல்லபடியாக அதை உழு, நல்லபடியாக பொக்குவிடுத்து, நல்ல விதைய விதைச்சு நல்லபடியா செய்யல் பண்ண மாதிரி அது. இது மேடு பள்ளம் கரடு முரடை வாங்கி பாறைய வாங்கி அதுல நெல் விளைக்கிறாப்புல அது ஒண்ணு காவாது, படுற பாடு ஒண்ணு காவாது. அதனாலதான் அந்த குலத்தை பத்தி சொல்றாரு. அதைத்தான் வந்து இதுல சொல்றாரு, நம்ம தரையினர் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணணும். அது என்ன, தரையினர் கீழே விட்டு கீழ்ச்சாதியை விட்டு தவம் செய் சாதி, தவம் செய்வதற்கு யோக்கியமான சாதியிலே வந்து என்கிறார். ஆகையினாலே அது முக்கியமானதுதான். அதனால இதுலாம் சாக்கிரதையா இருங்க. தேசியருக்கு ஆச்சாரியருக்கு முத்திரைகள் இத்துணையம் என்பதும் அவை இவை என்பதும் இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். இப்ப நம்ம வந்து இவருக்கு தீட்சை பண்ணி வைன்னு கொண்டு போய் விடுறோம், நம்ம வீட்டை கிட்ட அவங்க பண்ணி வைக்கிறாங்க, அவங்க என்னமோ யதார்த்தமா பண்ணிடுறாங்க. விசாரிக்கணும், நன்றாக விசாரிக்கணும், நன்றாக யோசனை பண்ணணும். எல்லாம் விசாரித்து கொண்டு தெரிந்து கொண்டு இவனுக்கு இது கொடுத்தா அவ வச்சு காப்பாத்துவானா, இவனுக்கு இது பொருத்தமா, இவனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. ஒரு பொண்ணை கொடுக்கறவன் எவ்வளவு விசாரிக்கிறார், ஒரு பொண்ணை கொடுக்கறவன் ஆவாத மாடா போகுது தள்ளி விட்டா போகுது, ஆவாத மாடு கழட்டு மாடுனா தள்ளி விட்டா போகுது, எவனா வாங்கிட்டு போறான்னு. இப்போ நல்ல மாட்டை கூட தகுதியான உத்தாப்பா கொடுப்பான், மாட்டை கூட நல்ல மாடாக இருந்துச்சுன்னா அது நல்ல தரம் உள்ளதா, அது பொருத்தமான ஆள் பார்த்து வந்து காட்டா தான் கொடுப்பான், விளங்குதா. ஆகையினாலே ஏன்னா அந்த மாட்டினுடைய அருமை உனக்கு தெரியும். அது போல இந்த பொருள் அப்படி அல்ல, இது வந்து இதுக்கு சமானமான பொருள் இல்லை. சிவதீச்சைனாலும் சிவன்னாலும் ஒன்றுதான். நந்தனார் எப்படிப்பட்டவன்னா, பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகைவால், பிறந்து உணர்வு தொடங்கிய உடனே சிவரு மடத்துல அன்பு வந்துருச்சு. அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கும் சொல்லு போவாங்க. உணர்வு வந்துருச்சு, ஒரு விவரம் தெரிஞ்சு விரைஞ்ச உடனே, விவரம் தெரிஞ்ச உடனே சிவரு மடத்துல அன்பு வந்துருச்சு. முற்பிறப்பிலே எல்லாருக்கும் முடிஞ்சு. அப்ப நந்தனாரை பத்தி திருப்பன்குரு புராணத்துல சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, நந்தனார் வந்து முற்பிறப்பிலே நல்ல தவசி, நல்ல ஞானி. அவர் காட்டுல இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு, யோகத்துல இருந்திருக்காரு. யோகத்துல இருந்தபோது திடீர்னு வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போச்சு. அடிச்சுக்கிட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது அடாடாடா உயிர் போயிரு மாட்டிருக்குது அப்படின்னு மேலே இப்படி எழுந்து பார்த்தாரு. குடிசைகள் தெரிஞ்சுதான், அந்த குடிசையை தெரிஞ்ச உடனே ஆகா அந்த குடிசையில போய் தப்பிச்சு நின்றுகிட்டா தங்கிக்கிட்டா தேவலேன்னு நினைச்சாராம். உயிர் போயிடுச்சு, ஜலத்திலே உயிர் போயிடுச்சு. அப்படி சிவன் போகும்போதும் குடிசையில போய் தங்கலாமான்னு நினைச்சாருவார். சிவசிவான்னு சொல்லியிருக்கணும், அதை விட்டுவிட்டு குடிசையில போய் தங்கி தப்பிச்சுக்கலாம் அந்த குடிசையில போய் பிறந்தாரு. சரியில்ல, இந்த தவத்தின் காரணமாக ஞானம் வந்துட்டது. முற்செய் தவத்தால் ஞானம் நிகழும் என்பது சிவஞான போதம். முற்செய் தவத்தால் ஞானம் நிகழும். மூன்றாவது விஷயம் ஞானம் வந்துச்சு ஒருத்தருக்கு, ரெண்டு விஷயம் ஒருத்தருக்கு ஞானம் வந்துச்சு, பிறக்கும் போது ஒருத்தர் சிவசிவாரு பிறந்தாரு சிவாய்க்கு. அதனாலே நந்தனாருக்கு ஞானம் எப்படி வந்தது என்று கேட்டால், முற்பிறப்புல சரிய கிரிய யோகம் எல்லாம் முடிச்சு வச்சவர், சரிய கிரிய யோகம் எல்லாம் முடிச்சோம். அதான் கண்ணப்பரை பத்தி சொல்லும் போது சொல்றாரு தெளிவா, இந்த கண்ணப்பருக்கு எப்படா இந்த வேடனுக்கு இவ்வளவு அன்பு வந்துச்சு, காலத்தை பிறகு கண்ட உடனே இந்த மலைக்கு வந்த உடனே இவ்வளவு அன்பு எப்படா வந்துச்சு, எப்படி வருமா உங்களுக்கு? சிவனத்துல அன்பு வரதான் சாமானியம் அல்லப்பா, உலக பொருளத்துல அன்பு வரதுன்னா உனக்கு லெகு. ஒரு ஆப்பிள கண்டா வாங்கி சாப்பிடலாம் இருக்கும், ஒரு அழகான பொண்ணை கட்டா கட்டிக்கலாமான இருக்கும், ஒரு நல்ல ஒரு வீட்டை கண்டா இது மாதிரி வீடு கட்டுனா தேவலாமான்னு இருக்கும். உலக பொருளிலே அன்பு வருவதற்கு ஒரு பிரயத்தனம் வேண்டியதில்லை, தாரே வந்து ஒருத்தனும் சொல்லவே வேண்டியதில்லை, ஒருத்தனும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு 100 ரூபா கீழே கிடைஞ்சிட்டு வச்சுக்க, அப்பா அதை எடுக்கப்பட எடுத்துக்கப்பா அப்படின்னு யாராவது சொல்லி எடுப்பேன், இந்த 100 ரூபா கிடக்குதுப்பா பார்த்து எடுத்துக்கப்பா அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி எடுத்துட மாட்டேன். அதனாலே வந்து அந்த உலக பொருளிலே பற்று வருவதற்கு யாரும் உபதேசம் பெறவே வேண்டியதில்லை, தானே வந்துவிடும். கடவுளை பெறுவதற்கு தான் உபதேசம். அதனாலே அப்படி நந்தனாருக்கு எப்படி அன்பு அவளை வந்துச்சு, கண்டப்பருக்கு எப்படி வந்துச்சுன்னா, முன்புசை தவத்தின் ஈட்டம், முன்புசை தவத்தின் ஈட்டம், முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காடு. அத திருவாதிரை புராணத்திலையும் சொல்றாரு.
ஆகையினாலே இப்படி வந்து குலத்தை சொல்லி தேசிகருக்கு சின்னம் உணர்த்துகிறார். தேசிகருக்கு சின்னம் உணர்த்து, சின்னம் என்றால் அடையாளம். ஆச்சாரியருக்கு ஐந்து சின்னம் சொல்றார், ஐந்து வகையான அடையாளங்கள். தேசிகருக்கு சின்னமும் ஐந்து உண்டு, ஐந்து வகையான அடையாளங்கள். அது திருநீர் ஒன்று, ஆசரிக்கும் கண்டியும் ஒன்றான். அதுல தேசிகருக்கு ஆச்சாரியர்களுக்கு பஞ்சமுத்திரைகள் உண்டு, சின்னம் என்றாலும் முத்திரை என்றாலும் உண்டு. அந்த பஞ்சமுத்திரையிலே விபூதி ஒரு முத்திரை, முதல் பொருளை சொல்றாரு பத்தியா கரெக்டா, விபூதி ஒரு முத்திரை. இரண்டாவது ஆசரிக்கப்படுகின்ற உருத்திராட்ச மாலையும் ஒரு முத்திரையாம், உருத்திராட்ச மாலை ஒரு முத்திரை. அதற்கு மேலே உருத்துப வீதமும் உத்தரியந்தானும் உருத்துட்டி நீடன்தான், உருத்து உட்டி நீடனும் இடந்தானும். அதனாலே பூநூலும் ஒரு முத்திரையாதற்கு உரியது. பூநூல் மூன்றாச்சா, விபூதி, உருத்திராச்சம், பூநூல். அதற்கு மேலே உத்தரியந்தானும் உரித்து, உத்தரியமும் ஒரு முத்திரையாதற்கு உரியது. உத்தரியம் என்றால் அங்கவசரம், உத்தரியம்னா அங்கவசரம். அங்கவசரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு தடவை கூறினார், அங்கவசரம் இல்லாதவனை பார்த்தா பாவம் பா சொன்னார். அங்கவசரம் இல்லாத உலகத்துல ஏராளமா இருக்கு. இப்ப எல்லாம் அங்கவசரம் யாரும் போடுறது சிரமமாவும் இருக்கு இல்ல, போக்குவரத்துல கலகலன்னு போற மாதிரி இல்ல இல்ல. ஆச்சாரியருக்கு அந்த துறையில இருக்கிற எல்லாத்துக்குமே வெளியில வந்தவர்களுக்கு உத்தரியும் ஒரு முத்திரையாதற்குரியது, உட்டினியிடமும் ஒரு முத்திரையாதற்குரியது. உத்தரியன்னு சொல்லிட்டாரா, உட்டினிடம், உட்டினா தலைச்சில தலைப்பா. நீங்க இந்த கும்பாபிஷேகத்தும் போது குருக்களை பார்க்கலாம், பாத்தீங்கன்னா அவங்க இடுப்புல ரெண்டு வஸ்திரம், இடுப்புல ரெண்டு வஸ்திரம், அப்புறம் தோல்ல ஒரு வஸ்திரம், அத மேல தலைப்பாக கட்டியிருப்பா. விளங்குதா? இப்ப ஆச்சாரியருக்கு திருநீர், உருத்திராட்சம், பூநூல், உத்தரியம், தலைச்சீல, ஆக அஞ்சு பஞ்சமுத்திரை. இந்த ஐந்தும் ஆச்சாரியருக்குள்ள லட்சணங்கள், அடையாளங்கள். உஷ்ணீயம் உஷ்ணீஷம் என்னும் வடமொழி தமிழிலே உட்டினியிடம் என தற்போது உஷ்ணீ உஷ்ணீசமாவது விதிப்படி செய்யப்பட்ட தலைச்சீலை. தலைச்சீலைன்னு வேண்டாம். அதுக்கு மேல சூத்திராச்சாரியருக்கு இந்த இதுல வந்து ரெண்டு முத்திரையை விளக்குகிறார். சூத்திர ஆச்சாரியர் வர்றான்னு வச்சுக்கோங்க, அதுல ரெண்டு முத்திரையை விளக்குகிறாரு. அது எப்படின்னா, மேற்கூறப்பட்ட பஞ்சமுத்திரைகளுள் சூத்திராச்சாரியருக்கு எக்காலத்து உரியது என்று. அதனால இந்த பஞ்சமுத்திரை உத்தரியம், உத்தரியம் தோல்ல வஸ்திரம், சூத்திராச்சாரியருக்கு இல்லைங்கிறாரு. அது போல தலைச்சீலையும் இல்லைங்கிறாரு. ரெண்டும் சூத்திராச்சாரியர்கள் இல்லை, மற்றைய மூன்று பேருக்கும் உண்டு. அதுக்கு மேல பூநூலை பத்தி சொல்றாரு, பூநூலை பத்தி சொல்றாரு. பூநூல் என்பது முக்கியமான ஒரு அடையாளம், பூநூல் என்பது முக்கியமானது. தீட்சை பெற்றவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டியது. அதுக்கு மேல விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் அவசியமா தரித்துக் கொள்ள வேண்டியது. பூநூல் என்பது நூல்தான். அவர்களுக்கு நூலே பூண், நூலே பூண். பூண் என்ன, பூண் என்று சொன்னால் ஆபரணம். அதனாலே நூறாகிய வேதாகம முதலார நூல்களே எங்களுக்கு ஆபரணம் என்பதுதான் பூணூல். வேதாகமங்கள் தான், வேதாகமங்களை தரித்திருப்போம், மனசிலே தரித்திருப்போம், அதுக்குள்ளே நாங்கள் கட்டுப்பட்டு இருப்போம். உடம்பு அதுக்குள்ளே கட்டுப்பட்டுருது இல்லப்பா, இந்த நூலுக்குள்ளே உடம்பு கட்டுருப்பது போல நூலுக்குள்ளே எங்கள் மனம் கட்டுப்பட்டு. அப்படி பூநூல் என்பது விதித்தன விலக்கியன, விதித்தவற்றை கொள்ளுதல், விலக்கியவற்றை தள்ளுதல். நூல்களிலே விதித்ததை கொள்ளுதல், கொள்ளுதல் என்றால் அதை அனுட்டிப்பது, விலக்கியதை விட்டு விடுதல். சிகரெட்டு குடிக்காதேன்னு சொல்லி இருக்கிற வச்சுக்க, சிகரெட்டை பத்தி சொல்லவே இல்லை, அது என்னமோ அநியாயமா, அந்த காலத்துல இல்லையாட்டு சொல்றேன் சொல்ல. அதனாலே இப்படி வந்து நூல் சொன்னபடி நாங்கள் நடப்போம் என்பதுதான் பூநூல். துண்டப்பறையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோலமாக உறுதியான்
வேதம் மோதி வெண்ணூல் உண்டு வெள்ளை இருதேறிய சம்பந்தம். அதனால பூநூல் அவசியமானது. பூஜா காலத்துல போட்டுக்கலாம், நிர்வாணத்தை பெற்றவர்கள் அவசியமா பூநூல் அணிய வேண்டும். பூஜை பண்ணும் போது போட்டுக்கணும். அதுக்கு மேல எப்போதும் போட்டுக் கொள்ளுகிறது இருக்குது, அதுக்கு வந்து நித்திய உபவீதம்னு வேறு, இது விசேஷ யக்ஞோபம்னு சொல்றது, யக்ஞோபவீதம்னு சொல்றது. அது வந்து பூநூல் எல்லா காலத்திலயும் போட்டுக்கிறது இடைஞ்சலா இருக்கும், சிரமமா இருக்கும், சிரமமா இருக்கும். எல்லா காலத்திலயும் போட்டுக்கிறது சிரமமா இருக்கும். அதனால பூஜா காலத்துல போட்டுக்கணும், அப்புறம் கழுத்தி பத்திரமா வச்சுக்கணும். அந்த நூலை பத்தி சொல்லும் போது, அந்தனராதி குல கன்னிகை நூற்கும் பருத்தி தந்து மும்மூன்றாக சமை. அதையாலே பிராமணர் முதலிய சாதியிற்றோன்றிய கன்னியரால் நூற்கப்பட்ட பருத்தி நூலினால், பிராமணர் முதலிய சாதியினராலே நூற்கப்பட்ட பருத்தி நூலினாலே மும்மூன்று ஆக சமை, ஒன்பது இலை கொண்டதாக ஒன்று முறுக்கு. அதையால மும்மூன்று என்று சொன்னால், அதையால மூணு புரி, முப்புரி நூல் சொல்றது, மூன்று புரி, அது மும்மூன்றாக மூணு, மும்மூணு ஒன்பது, ஒன்பது இலை கொண்ட பூநூல். ஒரு ஒரு நூலுக்கு மூணு புரி இருக்கும், ஒரு நூலுக்கு மூணு புரி, அது மாதிரி மூன்று நூல், மும்மூணு ஒன்பது சமை. முறுக்கு விதி எப்படி எண்ணில் கிழக்கு முகமாக இருந்து, அந்த பூநூல் தயாரிக்கிற விதியை சொல்றாரு. கிழக்கு முகமாக இருந்து வலக்கையிலே நாலங்குல பிரமாணத்திலே தொன்னூற்றாறு இலை சுற்றி, இன்னும் அப்படி இரண்டு தரம் சுற்றி, அந்த மூன்று இலையும் சேர்த்து மேன்முறுக்காக முறுக்கி ஒன்றாக்கி, அதனை மூன்றாக மடித்து கீழ்முறுக்காக முறுக்கி ஒரு புரி ஆக்குதலாம். இப்படி எல்லாம் யாரு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? கடையில் இருக்கிறத வாங்கி போட்டுக்க வேண்டியதான், போட்டுக்க வேண்டியதான். இந்த அளவுக்கெல்லாம் செய்யறது ஒவ்வொருத்தெல்லாம் சிரமம். ஊதி தயாரிக்கிறதே சொல்றாரு, இதுல பின்னாடி இதுல வருது, அதெல்லாம் எங்க செய்ய முடியுது. அந்த நூல் மூன்றினை அந்நூல் மூன்றினை ஒன்று ஆக்கிடுக, அந்தனதாம் இந்த நூல் மூன்றிடுக வேடு. அதையாலே அந்த நூல் மூன்றினை ஒன்று ஆக்கிடுக, அப்படி புறுக்கப்பட்ட நூலை மூன்றாக்கி நடுவே பரமக்கரந்தியன்னு முடிச்சுட்டு, அந்த முடிச்சுக்கு பரமக்கரந்தின்னு ஒரு முடிச்சிருக்குது. அது அந்த வேதம் ஓதுகிற பிராமணர்களுக்கு தெரியும், சிவாச்சாரியர்களுக்கு தெரியும். முடிச்சுட்டு ஒரு பூநூலாக்கு, அந்தனர் தான் இந்த நூல் ஏழு பூண்டு. பிராமணர் இப்படி ஏழு பூநூல் தரிக்க கடவுள், பிராமணர் ஏழு பூநூல், ஒரு புரி இதுலவா, அது மாதிரி ஏழு தரிக்க கடவர். மன்னருக்கு மூன்று ஆகுக, அதனால அரசருக்கு மூன்று பூநூல் தரிப்பது தகுதியா. வைசியருக்கு இரண்டு பூநூல் தரிப்பது தகுதி. சூத்திரருக்கு ஒரு பூநூல் தரிப்பது தகுதியா அப்படின்னு சொல்றாரு. பூநூல் போடுற குளம்னே இருக்கு, அப்புறம் சில நூல்ல எல்லாருக்கும் பூநூல் உண்டுன்னு சொல்லுது, விளங்குதா? அந்த பூநூல் போடுற குளம் இப்போ முக்கியமா பிராமணர், குயவர், ஆச்சாரியார், செட்டியார், நாலு பேரும் பூநூல். அதையும் விட்டுட்டாரு இப்போ, அந்த கொலா இது கொலாச்சாரம். ஆச்சாரியாரு கூட போடுறாங்க, ஆச்சாரி தான் கூட போடுறாளே. பாவனி விட்டத்தினைக்கு பாரு, போடாதவன் எல்லாம் வந்து போடுவான். ஆச்சாரியர் தான் உனக்கு விஸ்வகர்மா இல்ல, சிற்பி இல்ல, குயவர் உங்களுக்கு கொலாலன்னு சொல்றது. ஆச்சாரியாரும் குயவரும் பரமனுடைய பிரதிநிதிகள். பரமனுக்கு செக்ரட்டரி, பரமன் செய்யறத இவங்க செய்யறாங்க. விஸ்வகர்மாவில சேர்றதுல அந்த குலம் வந்து அதால பரமனுடைய, பரமனுக்கே குலாலன்னு பெயர் இல்ல, குயவன் பெயர் இல்ல பரமனுக்கே. அல்ல அல்ல அல்ல, தாழ்த்தப்பட்ட உலமே, அது தாழ்த்தப்பட்ட உலகம், அது தவறு, தவறாக அவங்க இருக்கிறத வச்சபடி உலக அப்படி பேசிக்கிட்டு. ஆச்சாரிய எவ்வளவு மட்டமா பேசுறாங்க தெரியாதனா, நூல்களை படிக்காமையினால். கந்த புராணத்துல விஸ்வகர்மாவை பத்தி எத்தனை அத்தனை சொல்றாரு தெரியுமா? மெய் வீதி தொழில் வேதம் நகர்க்கும் கைவலோய் அப்படிங்கிறாரு சுப்பிரமணியர் கூப்பிட்டு. விதி தொழில் இல்ல, படைக்கும் தொழில் இல்ல, பரமனுக்கு சமானமானவனே இங்கனை கோயில் கட்டுவாயாங்கிற திருச்செங்கலூர்ல, விளங்குத? கூடவே போறான், ஆறு விசுவமா கூடவே போறான், திருச்செந்தூர்ல கோயில் கட்டி கொடுக்குறான். ஆறு முருகன் பரந்தி பிம்பத்தையே உண்டு பண்றவன் வந்தானே, மூர்த்தியே உண்டு பண்றவன் வந்தானே. சக்கலமும் ஆச்சாரியதான், ஆச்சாரிக்கு தெரியல, அதுக்கு நாம என்ன எல்லாம் அவங்கதான். இப்ப நம்ம செய்யற சாமி யாரு பண்ணி கொடுத்தது? அல்ல ஆச்சாரி, பிரம்மாவுக்கு பிரதிநிதியாக இருப்போம், சகலமும் ஆச்சாரி தான். அது எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, கம்பர்கிட்ட அபியாபதி கேட்டாங்க இந்த மாதிரி திருவிழா நடக்குதுப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன்னாங்க. அதுக்குன்னு பணம் 5 ரூபா கொடுத்தாரான். யாரு? கம்பர். அவன் போய் அம்பிகாபதி பார்த்தானான் திருவிழாவில், எல்லாம் ஆசாரி செஞ்சதாவே இருந்துச்சான், ஒரு பொருள் கூட வேற இல்லை. அப்படி பார்த்துக்கிட்டு சரி வாங்க வந்துட்டானா, ஒண்ணுமே வாங்கலையா, அது நமக்கு ஆசாரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சொல்லுவா. அதனால எல்லா பொருளும் அவருடைய படைப்பு தானே. இப்ப இந்த கூரை யார் படைப்பு? சரி, வீடு இருக்க மாங்கல்யம் யாரு படைச்சது? சரி, பாத்திரங்கள் யாரு படைச்சது? முக்கியமானது மாங்கல்யம் இல்ல, யார் செய்யறா? அதனால அவருடைய பெருமை பெருசு. அது அவஞ்ச மனு மயா தோஷ்டா சிற்பி விசுவகர்மான 5 விசுவகர்மாக்கள் அனாதி விசுவகர்மாவாகிய சிவகுருமான் உண்டு பண்ணார். அனாதி விசுவகர்மா சிவகுருமான், ஆதி விசுவகர்மா இவன், மனு மயா தோஷ்டா சிற்பிங்கிற 5 பேரும், ஆதி அனாதி விசுவகர்மா சிவகுருமான். அது திருவாரூர் கோயில் இல்ல, மேற்கு பார்த்த கோயில் திருவாரூர் கோயில் என்ன, அங்க நம்மளால கூட ஒரு கோயில பார்த்த விசுவகர்மான காட்டினேன் உன்கிட்ட. காட்டினேன் 5 முகம், ஈசானம் தத்புருஷம் அகோர வாமதேவம் சத்யுசாதேங்கிற 5 முகத்திலிருந்து இந்த 5 விஸ்வகர்மாக்களை படைத்து உலகத்து உயிர்களுக்கு வேண்டிய பொருளை எல்லாம் படைச்சு கொடுங்க. மண்ணிலிருந்து, கல்லிலிருந்து, தங்கத்திலிருந்து, இரும்பிலிருந்து, பித்தளையிலிருந்து, மரத்திலிருந்து, சகல பொருளுக்கும் உருவம் கொடுத்து, எல்லா பொருளுக்கும் உருவம் கொடுக்குறான். எல்லா பொருளுக்கும் உருவம் கொடுத்து அந்த பொருள்கள் மக்களுக்கு பயன்பட முடியாக செய்கிறான். அதனால பரமாவுக்கு சமானமானவன் விஸ்வகர்மா. அதான் சொல்லிவிட்டார் திருமூலர் தெளிவா, பொல்லா புலாலை நுகரும் புலையறை தீர்ந்து வச்சு. பொல்லா புலாலை நுகரும்னா சாப்பிடுகிற புலையறை, என்ன சொல்லணும்? புலால் சாப்பிடுகிறவன் பூணுத்தரிப்பதற்கு மந்திரம் நடத்துகிறார். தாசருமே புத்திமுத்தியாம் பூசுரராதி புருடாதியால் உரத்து பூண்க பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரன் நான்கு குணத்தாரும் முறையே தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோசாது என்கின்ற 4 மந்திரங்களினாலும் பூணுகளை மார்பிலே தற்கே கடவர்கள். அதனாலே இப்ப நீங்க சூத்திரரா, இதுக்கு என்ன பண்ணணும்னா மந்திரம், பூணூல் தெரிக்கிறதுக்கு என்ன மந்திரம்? சத்யோசாது. தற்புருஷம் அகோரம் வாமதேவம் பிராமணர் தற்புருடம் சத்திரியர் அகோரம் வைசியர் வாமதேவம் சூத்திர சத்யுசாதம், இந்த மந்திரங்களை சொல்லி பூணூலை தரிக்க கடவுள்கள். தரிக்கில் இப்படி தரிக்கில் அவர்களிடத்துள்ள குற்றங்கள் நீங்கும். ஒரு மனத்தில் குற்றங்கள் நீங்கி புத்தி முத்தி ஆகும். போகம் மோட்சம் 2 கிடைக்கும். போகம் மோட்சம் 2 கிடைக்கும். அதனால பூணூல் அவசியமானது. அதற்கு மேல சூத்திரருள் கிருகத்தர் பூணூல் தரித்தற்குரிய காலம் வரையறத்து உணர்த்துகின்றார். தர்ப்பணத்தில் அர்ச்சனையில் ஆகுதியிலும் தரிக்க விற்பையிலும் சூத்திர நூல், அதாவது இல்லத்திலே ஊடுகுகின்ற சூத்திரர்கள் தர்ப்பண காலத்திலும் பூசா காலத்திலும் அக்னி காரிய காலத்திலும் இப்பூநூலை தரிக்க கடவர். சூத்திரர்ல இல்லத்தில் இருக்கிறவர்கள், அதனால இப்ப சன்னியாசியா இருக்கிறவர்கள் மற்ற துறவிகளுக்கு அது வேற, இல்லறத்தில் இருக்கிறவர்கள் இந்த காலங்களில் தரித்துக் கொள்ளுங்கிறார். முன்ன சொன்ன எல்லா காலங்களையும் போட்டுக் கொள்ள முடியாம இருக்கும். சூத்திரருள் எக்காலத்தும் பூணூல் தரித்திருக்க இவர் என்பது உணர்த்துகிறார். இவருள் நைட்டிகன் எப்போதும் தரிக்க அவனியிலும் ஆசையறுத்தான். இவருள் இச்சூத்திரருள் நைட்டிக பிரம்மச்சாரியானவன், நைட்டிக பிரம்மச்சாரி ஆயுஷ்வரிலும் கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா இருக்கிறவன். நைட்டிக பிரம்மச்சாரின்னா ஆயுள் வரையிலும் கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சரி விரதத்துல இருக்கிறவன். பிரமச்சாரியானவன் அவனியிலும் ஆசை அறுத்தான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்கின்ற 3 வகை ஆசைகளை நீக்கி இருப்பானாயில் எக்காலத்தும் பூணூல் தரிக்க கடவன் கொல்லப்பட்டன. அதற்கு மேல ஆசாரியருக்குரிய கர்மங்கள் இவைகள் என்பது உணர்த்துகின்றார். ஆசாரியருக்குரிய கர்மங்கள் ஆசாரியருக்குரிய கர்மங்கள் இவைகள் என்பது உணர்த்துகின்றார். நித்தியமும் நைமித்திக காமியம் எனும் இத்திரம்பாங்காரியிற்கு என்று எண்ணும். நித்தியமும் நைமித்திகமும் நைமித்திக காமியம் எனும் இத்திரம் நித்தியமும் நைமித்திகமும் காமியமும் என்கின்ற இம்மூவக கர்மங்களும் ஆசிரியருக்கு ஆரியருக்கு பாங்கு என்று ஆசாரியர்களுக்கு உரியனவென்று எண்ணும். இம்மூன்றும் நித்தியம் நித்தியாங்க என்றும் நைமித்திக நைமித்திகாங்க என்றும் காரியம் காமியம் காமியாங்கம் என்றும் ஒவ்வொன்றும் இவ்விரண்டாக ஆறு வகைப்படும். அதையால் நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் காமிய கர்மம் இப்படி மூன்று வகை. அதையால் நித்திய கர்மம் என்று சொன்னால் நித்தியம் தோறும் முறையாக வழக்கமாக செய்து கொண்டிருக்கின்ற வழிபாடு நித்தலும் நயமஞ்செய்து நீர்மலர் தூவி என்கின்ற நித்திய கர்மம். அதற்கு மேல் நைமித்திகம் என்று சொன்னால் விசேட காலங்களில் செய்கின்ற பூசை விழாக்கள் முதலியதே ஆச்சாரியர். நித்தியம் என்றால் தினந்தோறும் வழக்கமாக செய்கின்ற வழிபாடு அதை விடவே கூடாது. நைமித்திகம் என்றால் விழாக்காலங்களிலும் மற்ற கும்பாபிஷேகம் முதலான மற்றைய காலங்களிலும் செய்கின்ற விசேஷமான வழிபாடு கர்மங்கள். அதேபோல காமியம் என்றால் அதால ஒருவருக்காக விரும்பி செய்தல். ஒருவர் காமி என்றால் விரும்பி செய்தல், விரும்பி செய்தல் என்றால் தனக்காகவோ பிறருக்காக விரும்பி வழிபாடு செய்தல், இந்த பலனை விரும்பி நினைத்து வழிபாடு செய்தல். நித்தியம் நைமித்திகம் காமியம் என்று மூன்றும் ஆசிரியருக்கு உரியதுங்கிறார். அதற்கு மேல நிறுத்த முறையான நித்திய கர்மம் உணர்த்துகின்றார். நித்திய கர்மம் நிறுத்த முறையான வரிசையாக சொல்கிறார். அதனால அந்த நித்திய கர்மத்தை பத்தி ஆசிரியருக்கு உணர்த்துகிறார். எப்படின்னா புனல் மூழ்கி தற்பித்து அமரநடி பூசித்து அனல் ஒம்பல அதி நித்தியம். இப்படி சலத்திலே ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் செய்து சிவபெருமானுடைய திருவடிகளை அரிச்சித்து அக்கினிகாரியம் செய்தல் முதலியன நித்திய கர்மங்களாம். வழக்கமாக செய்கின்ற வழிபாடு அக்னிகாரிய வரையிலும் அனுட்டானத்திலிருந்து அக்னிகாரிய வரையிலும் செய்கின்ற நித்திய வழிபாடு நித்திய நைமித்தியகரமா இரண்டு திருக்குறளாலும் உணர்த்துகின்றார். இது எப்படின்னு கேட்டா பரமப்பிரதிட்டை தீக்க மணலும் கருதிடுங்கா நைமித்திகம். பரமப்பிரதிட்டை தீக்க மணலும் மேலாகிய பிரதிட்டை தீட்சைகள் செய்தலும் ஆராயுங்காலத்து நைமித்திக கர்மங்களாம். பிரதிஷ்டைன்னா சுவாமியை ஸ்தாபனம் பண்றது முதலானது, அதற்கு மேலே தீக்க பண்ணுகிற காலம் இவைகள் வந்து நைமித்திக கர்மம் ஒன்று போயிடும். விஷயடம்னு சொல்லுவோம், நைமித்தியம்னா விஷயடம் என்று சொல்லுவது. அதை உம்மையால் சிவோற்சவம் சாந்தி நவகலச ஸ்தாபனம் அஷ்டோத்தர சதகலச ஸ்தாபனம் சகசர கலச ஸ்தாபனம் முதலாயினவும் கொள்க. அதனால இப்படி விசேஷமான சில வழிபாடு தீட்சை முதலான காரியங்களை செய்கின்றதும் ஆசிரியனுக்கு உரிமை. அது நைமித்திய கர்மம். உரைத்த மலன் வாக்கை உளங்கொள கற்பார்க்கு விரித்தலும் நைமித்திகம் ஆமை. அனாதிமல முத்தராகிய சதாசிவமூர்த்தியுடைய வாக்காகிய திவ்ய ஆகமங்களை அனாதிமல முத்தராகிய சதாசிவமூர்த்தியுடைய வாக்காகிய திவ்ய ஆகமங்களை உளங்குள கற்பார்க்கு மனசிலே பொருந்த கற்றற்கு அதிகாரிகளாகிய நன்மானாக்கர்களுக்கு விளங்குது. இது மனசிலே பொருந்த கற்றற்கு அதிகாரிகளாய நல்ல மாணாக்கர்களுக்கு சொல்லி அவற்றின் பொருளை விரித்துரைத்தலும் நைமித்திய கர்மமா. இப்ப இதுவும் நைமித்திய கர்மம் இப்ப நடக்குது பாரு, இதுவும் நைமித்திய கர்மம். மனசிலே தங்க வைத்துக் கொள்கிற நல்ல மாணாக்கர்களுக்கு சொல்லுவதும் நைமித்திய கர்மங்கிறாரு. அதற்கு மேலே காமிய கர்மம் நடத்துகின்றார். சித்தியினை வேண்டி அரிச்சிக்கை ஜெவம் மணல் என்று ஒத்த விதம் காமியம் என்று ஓர். சித்தி வேதங்களை விரும்பி அரிச்சிக்கை ஜெபம் பணல் ஒத்த விதம் விசேஷ தினங்களிலே விசேஷமாக சிவபூசை செய்தலும் மந்திரங்களை ஜெபம் பண்ணுதலும் என்று அவரவர்கள் பிரீதிக்கு சேர்ந்த இவ்விதமாகிய கர்மங்கள் காமிய கர்மங்கள் என்று அறி. ஒரு பலனை விரும்பி செய்யறது காமிய கர்மம். அதுக்காக ஒரு பூஷை விசேடமா செய்யறது. அதுக்காக இப்ப சுவாமி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்க, ஒரு பலனை விரும்பி கல்யாணம் நடக்கணும் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்ல அது நைமித்தி, இது காமிய கர்மம் என்று பயம். இது மாதிரி ஆசிரியனுக்கு இந்த மூன்று கர்மங்களும் உரிமை. அதுக்கு மேலே நால்வகை ஆச்சிரமிகளுக்கு ஆசாரியருக்கு அதிகாரிகள் அல்லாத ஆச்சிரமிகளை உணர்த்துகின்றார். சன்னியாசி பாதியுடன் ஏவனத்தில் தங்குமவன் என்னுமவர் தேசிகர் என்று. தேசிகர் என்றால் இப்ப பரமச்சாரி கிருகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசின்னு நாலு வகை ஆச்சிரமம் இருக்குது அல்லவா. பரமச்சாரி கிருகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி இந்த நாலு வகை ஆச்சிரமங்கள்ல இருக்கிறவர்களிலே சந்நியாசியாலே சந்நியாசியும் மனைவியுடனே வனத்திலே தங்குகின்றவனாகிய வானப்பிரஸ்தனும் ஆசாரியர் ஆகார். துறவியும் வானப்பிரஸ்தனும் ஆசாரியர்கள் ஆக மாட்டார்கள். இப்ப வெகு துறவிகள் தீட்சை பண்ணி வைக்கிறேன்னு வைக்கிறாங்க, பண்றாங்க. அதான் பண்றது தவறு. துறவி செய்யப்படாது இல்லை, அந்த புறத்துல வாங்கின இந்த புறத்துல வாங்கினேங்கிறீனத்துல வாங்கினேங்கிறான். ஆகையினாலே இப்படி வந்து சன்னியாசிகள் தபசுவியனும் விபிதீச்சியனவும் வித்துவானனவும் உவகையர். வனத்திலே தனித்து மரத்தின் நிழலிலே தான் இருக்குமிடமாக கொண்டவனாய் மாணாக்கர்களை தேடி அவர்களுக்கு நூல்களை கற்பிப்பதும் தண்டுக மண்டலம் தரிப்பிப்பதும் அன்றி மணல் முதலிய ஜனிகலிங்கத்தையே பூஜை பண்ணி கொண்டு பாணியே பாத்திரமாக இறந்து புஜித்து வேறொரு வியாபாரமும் இன்றி மௌனியாயிருப்பவன் தபசுவி என்னும் சன்னியாசி. விளங்குதா? பாணியே பாத்திரம் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கணும் அவன்? கைப்பிச்சைன்னு ஒரு சாமி இருந்தார், அந்த திருப்பதி சாமிக்கு சிசியர் ஒருத்தர் கைப்பிச்சை கையிலே வாங்கி சாப்பிடுவார். தபசிவி என்னும் சன்னியாசி வேத சிவாகமங்களை அத்தியனம் பண்ணலும் பிறருக்கு பண்ணுவித்தலும் அவைகளை கேட்டலும் சிந்தித்தலும் ஆகி இவர்களுடனே மேற்கூறிய கிருத்தியங்களையும் உடையவன் விபிதீச்சு என்னும் சன்னியாசி. ஆச்சாரியரால் அபிடேகம் பெற்று மாணாக்கர்களுக்கு சிவாகம வியாக்கியானம் பண்ணி கொண்டு அதனை எப்போதும் சிந்தித்திருத்தலோடு மேற்கூறிய கிருத்தியங்களையும் உடையவன் வித்துவான் என்னும் சன்னியாசி. வானப்பிரத்தரை இல்லை விட்டு மனைவியோடு வனத்திலே சென்று பொறிகளை அடக்கி சிவபூசை அக்னி காரியம் குரு பூஜை என்னவைகளை செய்து கொண்டிருப்பவன் இருப்பவர் மனைவியோடு கூடாத வானப்பிரத்தரும் உளர். மனைவியோடு கூடிய வானப்பிரத்தனுக்கு சபத்தினிகன் என்றும் மனைவியோடு கூடாத வானப்பிரத்தனுக்கு விபத்தினிகன் என்றும் பெயர். நான்காம் அவருணத்தில் சன்னியாசி இல்லை என சிலர் கூறுவர். சிந்திய விஸ்வசாத ஐக்கியத்தில் பராமணர் முதல் பத்து சாதிக்கும் பிரம்மச்சரியம் கிருகத்த வானப்பிரத்தன் சன்னியாசின்னு நான்கு ஆச்சிரமம் உண்டன விதித்தலானும். நான்காம் சூத்திரல சன்னியாசி இல்லைன்னு சொல்லுதான் சில ஆகமங்களிலே, ஆனா உண்டுன்னு பத்து நூல் சொல்லுதான். ராமாயணத்தில் கிருதயுகம் முதலிய நான்கு யுகத்திலும் முறையே பிராமணர் முதலிய நான்கு குணத்தாருக்கும் தபோ முக்கியத்துவம் சாற்றலானும் பிரமாண்ட புராணத்தில் கிருதயுகத்து பிராமண சன்னியாசி முக்கியம், திரேதாயுகத்து சத்திரிய சன்னியாசி முக்கியம், துபாவர யுகத்து வைசிய சன்னியாசி முக்கியம், கலியுகத்துக்கு சூத்திர சன்னியாசி முக்கியம் எனப்படுறதலானும் அவர் கூற்று பொருந்தாதனம் இருக்க. அதனால சன்னியாசித்துவம் நான்கு குணத்திலையும் உண்டு. விளங்குதா? அதற்கு மேல ஆசாரியர் அதற்கு அதிகாரிகளாகிய ஆச்சிரமிகளை உணர்த்துகின்றார். பிரமசரி கிருகி என்னவே வீசு இருவருமே தேசிகர் என்று. பிரமச்சாரியும் கிருகஸ்தனும் இரண்டு பேர் தான் தேசிகர் ஆகிறதுக்கு உரியவர்கள். பிரமச்சரினா கல்யாணம் பண்ணி கொள்ளாத பிரமச்சாரியும், அதற்கு மேல வந்து கிருகஸ்தனும். பிரமச்சாரிகள் பௌதிக பிரமச்சாரியும் நஷ்டிக பிரமச்சாரியும் இருவகையர். பாலிய வயது தொடுத்து கன்னிகா கல்யாணம் வரையும் விரத நியமித்து துறவியாயிருப்பவன் பௌதிக பிரமச்சாரி. மரணாந்த விரத நியமித்து துறவியாயிருப்பவன் நைதிக பிரமச்சாரி. கிருகஸ்தர் சாதகன் உதாசீனன் என இருவகையர் கிருகஸ்தர்ல. ஆகையினாலே இப்படி கிருகஸ்தனும் பிரமச்சாரியும் தான் தீட்சை கொடுக்கறதுக்கு ஆச்சாரியர்களுக்கு தகுதி உடையவர்கள். அதனால அந்த சாமியாற்ற வாங்கின இந்த சாமியாற்ற வாங்கினா அது தீட்சை அல்ல. சாமியார் தீட்சையை கொடுக்க பெண்கள் வந்து மடாதிவியா இருக்கிறா தீட்சை கொடுக்கறேங்கிறா என்னமோ அதெல்லாம் நிறைய நடக்குது அக்கறம். அதனால என்னென்ன வகுத்து எத்தனை வகை நூல்ல இருந்து எத்தனை வகையா சொல்றாரு, சாதாரணமான விஷயம் அல்ல, பெரிய விஷயத்தினாலே இத்தனை கண்டிஷன்கள். விளங்குதா? அதனாலே மேற்கூறி போந்த இருவகை ஆச்சாரியர்கள் இன்னான் இன்னது கொடுப்பான் என்பது உணர்த்துகின்றார். இன்னான் இன்னது கொடுப்பான் என உணர்த்துகின்றார். அது எப்படின்னா முத்தி கொடுப்பான் முனி புத்தி முத்தியும் பத்தியினில் வாழும் பதி. பிரமச்சாரியாகிய ஆச்சாரியன் தன்னை அடைந்த மாணாக்கர்களுக்கு முத்தி ஒன்றே கொடுத்திருக்கு உரியன் பிரமச்சாரி. பத்தியினில் வாழும் பதி புத்தி முத்தியும் கொடுப்பான். பத்தியோடு கிரகத்தில் வாழும் ஆச்சாரியன் புத்தி முத்தி இரண்டையும் கொடுத்திருக்கு உரியவன். அதனாலே கிரகச்சாரி கிரகஸ்தன் தான் ஆச்சாரியன்ல விசேஷங்கிறார். பிரம்மச்சாரியோட பிரம்மச்சாரி முத்தியை கொடுத்ததுக்கு மாத்திரம் உயவன், கிரகஸ்தன் ஆகையால புத்தியும் தருவான் முத்தியும் தருவான், உண்மை வாழும் மருமை வாழும் ரெண்டும் தருவான். ஆகையினால கிரகஸ்தன் தான் ஆச்சாரியனுக்கு தகுதியுடையவன் என்று இதுல உணர்த்துகிறார். அதற்கு மேலே வந்து செய்யப்படும் தீட்சை விவரத்தை சொல்றாரு. இதுக்கு மேலே தீட்சை விவரங்கள் வருது, தீட்சை விவரங்கள் வருது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள், தவறாம வந்து கேட்கணும். கேட்டுக்கிட்டீங்கன்னா இது தவறுன்னு கண்டுபிடிச்சிடலாம், அவன் செய்யறது சரின்னு கண்டுபிடிக்கலாம், இவன் செய்யறது தவறுன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம செய்யறதே முதல்ல தவறு சரி கண்டுபிடிச்சிக்கலாம், திருத்திக்கலாம். நம்ம செய்யறது தவறா இருந்தா திருத்திக்கலாம், விளங்குதா? அதனால தவறாம கேட்கணும், தவறாம கேட்டா தவற திருத்திக்கலாம். நம்ம பார்வதி பதே நாடி தேடி தொழுவார்வால் நானத்தாக திரிவேனோ மாடக்கூடர் பதிஞான வாழ்வை தேர தருவாயே பாடற்காதர் புரிவோனே பாலை தேனோ தருள்வோனே ஆடற்றோகை கினியோனே ஆனைக்காவில் பெருமாடே ஆடற்றோகை கினியோனே ஆனைக்காவில் பெருமாடே ஏ பான்முயில் வளாது வெய்ய மலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாது இருள் வாழ்வு நான் மறை அரங்கடுவங்கனற்றவள் இமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதே.